நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஐக்கிய நாடுகள் சபை குறித்த சில விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் த. அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இது எப்படின்னா, உலகளாவிய நாடுகளை வந்து ஒருங்கிணைத்து அந்தந்த நாடுகளுக்கு இடையே நிலவக்கூடிய பிரச்சனைகளை வந்து இவங்க தலையிட்டு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க. முக்கியமாக இவங்க கொள்கை என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து அமைதியான வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற ஒரு முக்கிய ஒரு நோக்கத்தோடு இந்த சபை செயல்பட்டுருக்குது. இந்த ஐக்கிய நாடுகள் சபை பற்றின சில தகவல்களை வந்து இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து ஒரு பன்னாட்டு அமைப்பு. மொத்தம் 192 நாடுகள் வந்து இதனோட உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இதனால் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த அமைப்புன்னு நம்ம சொல்லணும். இந்த அமைப்பு ஏற்பட்டதற்கான நோக்கம் நான் சொல்கிறேன், சமுதாயத்தை வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா நிர்வாகங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிர்வாகங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், அவர் கீழே வந்து கீழே வேலை பார்க்கக்கூடிய வல்லுநர்கள்லாம் இருப்பாங்க. எந்த ஒரு நிர்வாகமும் அப்படி தான் இருக்கும். அதாவது 2 அடுக்கு 3 அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நிர்வாகம் என்றைக்குமே இருக்கும். இப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. சமுதாயத்தில் பெரிய மிகப்பெரிய பங்கு அளித்திருக்கு. நிறைய விஷயங்களை வந்து சுமூகமான முறையில் தீர்த்து வைத்ததில் இந்த ஐக்கிய நாடு சபைகளுக்கு வந்து ஒரு பங்கு இருக்குங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக வரலாற்றில் வந்து முக்கியமாக பேசப்படக்கூடிய சம்பவம் 2 என்னென்னா, 2 உலகப்போர்கள். இந்த உலகப்போர்கள் ஏற்பட்டதுனால மிகப்பெரிய பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டது. இதனால் வந்து நிறைய மக்கள் அழிஞ்சாங்க. வருடக்கணக்கில் போர் நடந்ததுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன், கற்பனைலாம் அது பண்ண முடியாது நம்மளால். முதல் உலகப்போர் வந்து 4 ஆண்டுகள், அப்புறம் 2ஆம் உலகப்போர் வந்து பார்த்திங்கன்னா 1939 முதல் 1945 வரை 6 ஆண்டுகள், மொத்தம் 10 ஆண்டுகள் போர் ஒண்டி 10 வருஷம் நடந்தது ரெண்டுதும் சேர்த்தம்னா. அப்போ வந்து அமைதி நிலைநாட்டுறதுக்காக இந்த ஒரு இது நடந்தது. முதல் உலகப்போர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது காரணம் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆதிக்க வெறி, வணிக போட்டி, அப்புறம் வந்து பொறாமை, பழி வாங்கும் எண்ணம், அப்புறம் வந்து பகை, இதுதான் மெயின் காரணம். வேற என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லுங்கள். அதாவது இப்போ நம்மளோட எல்லைக்கு இன்னொருத்தவங்க வந்துடுறது, நம்மளோட நிலத்தை வந்து அபகரித்து கொள்கிறது, இதுதான் மன்னராட்சி காலத்திலேருந்தே இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டது தான் இந்த முதல் உலகப்போர். சில நாடுகள் வந்து நேரடியாக ஈடுபட்டது, சில நாடுகள் வந்து மறைமுகமாக ஈடுபட்டுச்சு இந்த போரில். அதுக்கப்புறம் முதல் முதலாக June 1917 ஆஸ்திரியா வந்து செர்பியா மீது போர் அறிவிச்சிச்சு. அதுதான் இந்த முதல் உலகப்போர் ஆரம்பம்ன்றாங்க. தொடக்கம் வந்து அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பல நாடுகள் வந்து தங்களுக்குள்ள நிலைத்த நீண்ட நாள் பிரச்சனையை காரணமாக காட்டி போரில் ஈடுபட ஆரம்பிச்சது. உலக வரலாற்றில் முதல் முறையாக போரில் பல நாடுகள் பங்கேற்றதாலும் உலக அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதும் இந்த முதல் உலக போர் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பொருள் சேதம் இதெல்லாம் ஆரம்பிச்சோடனே உலக தலைவர்களுக்கு வந்து அவங்களோட பொருளாதாரத்தை வந்து நிலைநிறுத்துறது ரொம்ப பிரச்சனை. அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாது இல்லையா, மக்கள் நிறைய பேர் வந்து பாதிப்புக்குள்ளாதனால ஒரு அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு போடுறாங்க. 1919 பாரிஸில் 42 நாடுகள் கலந்து கொட்டுறாங்க. அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு அமைதி உடன்படிக்கையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. எல்லோரும் கையெழுத்து போட்டாங்க. அதில் வந்து ஜெர்மனும் ஒரு உறுப்பினராக கலந்து கொண்டு கையெழுத்து போட்டது. 1920 அந்த அமைதி உடன்படிக்கையின்படி சர்வதேச சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நிறுவப்பட்டது. இது வந்து உலக நாடுகளுக்கிடையே ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் அமைதி மூணு தான் மெயினாக அவங்களோட நோக்கமாக இருந்து நிலைநாட்டுறதுக்காக இந்த சர்வதேச சங்கம் வந்து அமைக்கப்பட்டது. இது வந்து அண்டை நாடுகளோட எல்லையை வந்து நம்ம மதித்து நடக்கணும், ஆக்கிரமிப்பு செய்யாமல் நட்பு பாராட்டி, சரிங்களா, நட்பு பாராட்டி இருக்கிறது தான் முக்கியமாக அந்த அமைப்போட வேலை. யாரா சண்டை போட்டாங்கன்னா போய் இது அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 1939 வருடம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து என்ன சொல்லுதுன்னா, பல நாடுகள் வந்து இந்த ஒப்பந்தத்தின்படி வந்து நடக்கலை, எங்களை வந்து ஏமாத்துறாங்க, ஜெர்மனியை வந்து இழிவுபடுத்தும் நோக்கத்தோடைய சில இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொள்கைக்கு எதிராக கட்டுப்பாடுகளை மீறி பல செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 2nd World War 1939 செப்டம்பர் 1st வந்து ஜெர்மன் வந்து போலந்து மீது தாக்குதல் எடுத்துகிறாங்க. அதாவது இது வந்து எல்லா நாடுகளும் எதிரெதிர் அணிகளாக, அதாவது வல்லரசு நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து போரில் ஈடுபடுறாங்க. பல இடங்களில் வந்து போர் நடந்தது, பெரிய அளவில் வந்து உயிர் சேதம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனால் வந்து தாக்கு பிடிக்க முடியல இந்த போரை, நேச நாடுகள்லாம் ஜெர்மனுக்குள்ளார வந்து புகுந்துடுறதுனால வேறு வழி இல்லாமல் ஜெர்மனி வந்து சரணடைஞ்சிச்சு. 1945 August 6th ஜெர்மனி ஒரு சைடு சரணடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே வந்து அணுகுண்டு போட்டாங்கல்ல, ஹிரோஷிமா நாகசாகி, அது எப்போ நடந்ததுன்னா 1945 August 6th 1st 9th 1st ரெண்டு நகரத்தில் வந்து போட்டது. அதனால் வந்து மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டது. வரலாற்றில் வந்து இது மிக மிக துயரமான சம்பவம். இதனால் வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்துது. ஏன்னா அணுகுண்டுகளோட முழுமையான வீரியத்தை வந்து இந்த சம்பவம் வந்து எடுத்துரைத்தது. ஜப்பான் வந்து அமெரிக்கிட்ட சரணடைஞ்சிச்சு. அதனால் 2nd World War வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. இதனால் இந்த போரில் வந்து மொத்தமாக 10 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து சண்டையில் ஈடுபட்டாங்க. 50 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. பொருளாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. அதனால் எல்லா நாடுகளும் வந்து தங்களோட படைகளை வந்து திருப்பி எடுத்து, அதாவது வாபஸ் பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. மிகப்பெரிய உயிர் சேதத்தை தான் நம்ம சொல்லணும். 2nd World War நடந்துகிட்ருக்கிறப்ப 1941 அமெரிக்க குடியரசுத் தலைவரும் இங்கிலாந்து பிரதமரும் அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து சந்தித்து பேசிக்கிறாங்க. உலக அமைதிக்காக சில முடிவுகள் நம்ம எடுத்தாகணும் அப்படின்றது அந்த சந்திப்பில் பேசிக்கிட்டு ஒரு சாசனம் ஏற்படுத்துகிறாங்க. அதில் வந்து ரெண்டு நாடுகளும் கையெழுத்துக்கினாங்க. அது வந்து அட்லாண்டிக் சாசனம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த சாசனத்தை வந்து பல்வேறு நாடுகளுக்குள்ளார வந்து விவாதிக்கப்பட்டு கடைசியாக 1945 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து ஒரு மாநாடு நடக்குது. அங்கே வந்து நாட்டோட பிரதிநிதிகள்லாம் கையெழுத்திட்டு ஏற்றுக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்கிட்டபடி 1945 October 24th இந்த யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபை வந்து நிறுவப்பட்டது. இன்றைக்கு வந்து மொத்தம் 192 நாடுகள் உறுப்பினராக இந்த ஐக்கிய நாடு சபையில் இருக்கிறாங்க. முக்கிய நோக்கங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து உலக அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்டுதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாடுகளுக்கிடையே நட்புறவை வளர்த்தல். நாடுகளுக்கிடையே நட்புறவை வளர்த்தல்னா, இப்போ இரண்டு நாடுகள் சண்டை நடந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், இவங்க வந்து தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது. மூன்றாவது வந்து உறுப்பு நாடுகளுக்கிடையே நிலவும் சிக்கலான பிரச்சனைகளை வந்து அமைதியான முறையில் தீர்த்து வைத்தல். நான்காவது நோக்கம் பார்த்திங்கன்னா உலக பொருளாதாரம், அப்புறம் வந்து சமூக பண்பாடு மற்றும் மனித இனம் சார்பான பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதில் ஒத்துழைத்தல். இப்போ வந்து சில பிரச்சனைகள்லாம் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருந்துச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா பேரிடர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து நடந்ததில்ல, நேபாளத்தில் வந்து நிலநடுக்கம் நடந்துச்சு, அப்போ நிறைய மக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாராங்க அப்படின்னா, அந்த டயத்தில் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து ஐநா சபை வந்து முன் வந்து உதவுறதுக்கான ஒரு இடமாக அது இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் இதோட நோக்கமாக வைத்து ஏற்படுத்தப்பட்டது, சரிங்களா. இது வந்து ஐக்கிய நாடுகள் சபைன்ற சொல்கிறோம். இதுக்கு கீழே வந்து மொத்தமாக 5 அமைப்புகள் வந்து செயல்பட்டுருக்கு. ஒன்று வந்து பொது பேரவை, பாதுகாப்பு பேரவை, பொருளாதாரம் மற்றும் சமூக பேரவை, அறங்காவலர் பேரவை, அப்புறம் பன்னாட்டு நீதிமன்றம். இதான் மொத்தம் 5. அதுக்கப்புறம் செயலகம், ஐநா தலைமைச் செயலகம் சொல்கிறோம் இல்லையா, அது ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் ஒவ்வொரு பணிகள் இருக்குது. பொது பேரவையில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இந்த பொது பேரவை தான் பார்த்திங்கன்னா ஐநா சபை செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் கலந்தாய்வு செய்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்கல்ல. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து விவாதித்து அதுக்கு முடிவுகள் எடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா ஐநா சபையோட பொது பேரவையில் தான் அது நடக்குது. ரெண்டாவது வந்து பாதுகாப்பு பேரவை. பாதுகாப்பு பேரவை என்னென்னா, உலக அமைதியும் பாதுகாப்பையும் நிலைநாட்டுவது, உறுப்பு நாடுகளுக்கிடையே பிரச்சனை ஏற்படும் போது அமைதியான வழியில் தீர்த்து வைப்பது ஆகியவை வந்து இந்த பாதுகாப்பு பேரவையோட முக்கிய செயல்பாடு. அதாவது நான் சொன்ன மாதிரி முன்னாடி நோக்கங்கள்லாம் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு நோக்கத்தையும் தனித்தனியாக பிரித்து அதுக்கு தனியாக ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டும் அவங்கவுங்க செயலுக்கு வந்து அதுக்கும் ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாதுகாப்பு பேரவை வந்து அமைதிக்கு ஒன்றியும் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிற மாதிரி, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பொருளாதார மற்றும் சமூக பேரவை வந்து இதில் வந்து மொத்தம் 54 உறுப்பினர்கள் மொத்தம் இதில் இருக்காங்க. இவரோட பதவி காலம் பார்த்திங்கன்னா 9 ஆண்டுகள். இந்த பேரவை வந்து ஐநா மற்றும் அதன் சிறப்பு நிறுவனங்கள் மூலம் உறுப்பு நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறது. இப்போ என்னென்னா பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயம் இப்போ என்னென்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, காலரான்ற ஒரு நோய் வந்து பரவிட்டே இருக்குது, எல்லா இடத்துலையும் பரவுது. இதனால் நிறையா மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் இறந்துடுறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இதை சமாளிக்கணும், ஐக்கிய நாடு சபையில் வந்து இந்த பிரச்சனையை வந்து விவாதிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நிதி நம்மளுக்கு தேவைப்படும்ல. இப்போ காசு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி செய்கிறப்ப நிதி திரட்டுறது, அப்புறம் அதை வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி வரைமுறைப்படுத்துறதுக்கு இந்த பொருளாதாரம் மற்றும் சமூக பேரவை வந்து முக்கியமாக வேலை செஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் அறங்காவலர் பேரவை வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபை வந்து நிறுவப்பட்ட காலத்தில் தன்னாட்சி பெறாத 11 நாடுகளை நிர்வகிக்க, அப்போ வந்து தன்னாட்சி பெறாதனா அதாவது அவங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு ஏற்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப 7 உறுப்பினர்களை கொண்ட இந்த அறங்காவல பேரவை வந்து அமைச்சாங்க. இந்த பேரவை உதவினால் 1994 அந்த 11 நாடுகளும் சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. 1994 அவங்களுக்குள்ளார ஒரு தன்னாட்சி ஏற்பட்டுச்சு. அதனால் தற்சமயம் வருங்காலத்தில் தேவைப்பட்டால் செயல்படும் வகையில் இப்பேரவை மாற்றி அமைக்கப்பட்டது. அதனால் எங்கெங்கே தேவைப்படுறமோ அந்த இடத்துல வண்டியும், அதாவது சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் உள்நாடு போர் வந்துடும், மன்னர் ஆட்சி செஞ்சாங்கன்னா அவங்களுக்குள்ளார மக்கள் வந்து மன்னருக்கு எதிராக செயல்பட்டு, கியூபாலெலாம் நடந்தது இல்லை மக்கள் புரட்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடக்கிற காலத்தில் இவங்க தலையிட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக செயல்படுறது அறங்காவலர் பேரவை. அதுக்கப்புறம் நீதிமன்றம், இந்த ஐநா சபைக்கும் தனியாக ஒரு நீதிமன்றம் செயல்படுது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஹாலந்து நாட்டில் வந்து தி ஹேக் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இதில் மொத்தம் 15 நீதிபதிகள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. உறுப்பு நாடுகளுக்கு இடையே எழும் பிரச்சனைகளை இந்த நீதிமன்றம் தீர்த்து வைக்கும். இப்போ ஏதாச்சும் சண்டை நடந்துச்சுன்னு வச்சுங்க, நம்மளுக்குள்ளார ஏதாச்சும் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம ஐநா சபையில் வச்சு நம்ம விவாதிச்சுக்கலாம். அங்கே இருக்கிற நீதிமன்றத்தில் வந்து நம்ம வழக்கு தொடர்ந்து நம்ம பிரச்சனையை தீர்வு ஏற்படுற அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஐநா சபை வந்து பார்த்திங்கன்னா அதன் கீழ் இயங்கும் சிறப்பு நிறுவனங்களுக்கு தேவையான ஆலோசனையும் இந்த நீதிமன்றங்கள் வழங்குது. அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சிருந்த நிறுவனங்களுக்கும் இவங்க வந்து ஒரு ஆலோசனை வழங்கும் விதமாகவும் செயல்பட்டுருக்காங்க. ஐநா தலைமைச் செயலகம், இது வந்து என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லா ஒர்க்கும் பார்த்திங்கன்னா இந்த செயலகம் தான் படுது. இதுக்கு வந்து ஒரு பொது செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார். இவருடைய பதவிக்காலம் வந்து மொத்தம் 5 ஆண்டுகள். தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியாவை சேர்ந்த பான்கி மூன் அவங்க தான் வந்து பொதுச் செயலராக இருக்காங்க. இச்செயலகத்தின் அலுவலர்கள் ஊழியர்கள் என 7500 பேர், மொத்தம் 7500 பேர் வந்து ஐநா பொதுச் செயலகத்தில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க, சரிங்களா. இது வந்து ஒரு பொதுவான தகவல். ஐநா சபையோட சிறப்பு நிறுவனங்கள், நிறுவனங்கள்லாம் தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. அதாவது எப்படின்னா இப்போ இவங்களோட நோக்கங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, நோக்கங்கள் என்னென்னா உறுப்பு நாடுகளின் சிக்கல்களை தீர்த்து வைக்க, சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சொல்கிறோம். அது எப்படின்னா அது தீர்க்க வைக்கிறதுக்கு தனித்தனியாக அமைப்புகள் உருவாக்கியிருக்காங்க, சிறப்பு நிறுவனங்கள் உருவாக்கியிருக்காங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், அதாவது உலக உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் எஃப்ஏஓன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் பன்னாட்டு தொழிலாளர் நிறுவனம் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், உலக நிதி நிறுவனம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்குது, யூனிசெஃப்னு சொல்கிறோம்ல யுனைடட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட், ஐநா உலக நாடுகள் குழந்தைகள் அவசர கால நிதி, இந்த யூனிசெஃப்ங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஐநாவோட ஒரு அங்கம். அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் யுனெஸ்கோன்னு சொல்லுவோம்ல யுனைடட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் யுனைடட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், அகதிகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு, அகதிகளாக வரவங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அடி. இது மாதிரி மொத்தம் 30 நிறுவனங்கள் இருக்குது. இது வந்து முக்கியமாக ஒரு 7 நான் சொல்லணும் நான், என்னென்னா ஒன்று வந்து விவசாயத்துக்காக தனியாக ஒன்று, அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் நலனுக்காக தனியாக ஒன்று, அதுக்கப்புறம் நிதி நிறுவனங்கள்லாம் இருக்கலாம், அவங்களுக்காக தனியாக ஒன்று, அப்புறம் வந்து குழந்தைகள் நலத்தை பாதுகாக்கிறதுக்காக தனியாக ஒன்று, அதுக்கப்புறம் அறிவியல் மற்றும் பண்பாட்டு மேம்படுத்துறதுக்காக தனியாக ஒன்று, அதுக்கப்புறம் அகதிகள் மறுவாழ்வு, இந்த மாதிரி தனித்தனியாக நிறுவனங்களை ஏற்படுத்திருக்காங்க. இதெல்லாம் ஐநா சபையின் கீழ் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள். நிதி ஆதாரம்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், முக்கியமாக ஐநா சபை செயல்படுறதுக்கான தேவையான நிதி வந்து அமெரிக்காவிலிருந்தும் அப்புறம் வந்து உறுப்பு நாடுகள்கிட்டேருந்தும் வந்து இவங்க வசூலிச்சுக்கிறாங்க. ஐநோட சாதனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு பன்னாட்டு பிரச்சனைகளை வந்து அமைதியான முறையில் வந்து தீர்வு காண்டிருக்காங்க. இது வரைக்கும் உலக அமைதியை வந்து பாதுகாக்கிறதுக்காக அணு ஆயுதங்களுக்கு எதிராக பல நிலைப்பாடுகளை உறுப்பு நாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தது. அந்த ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களில் அணுகுண்டு போட்டு அழிவை ஏற்படுத்துறதுலேருந்தே இந்த அணு ஆயுதத்துக்கு எதிராக நிறைய நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதுக்கு வந்து ஒப்பந்தங்கள்லாம் வந்து நாடுகளுக்கு இடையே இருக்குது, அணு ஆயுதங்களை வந்து வைத்துக்கொள்ளக்கூடாதுங்கிற ஒப்பந்தங்களும் இருக்குது. சில நாடுகள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற பட்சத்தில் ஐநா சபை தலையிட்டு அவங்களையும் வந்து இவங்க எடுத்த நிலைப்பாடுகளை வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தது. அப்புறம் வந்து சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கிறதுக்கு வந்து பல மாநாடுகள் போட்டு அனைத்து நாடு இயற்கை சூழலை பாதுகாக்கிறதுக்கு வந்து உறுதிப்பூணை வச்சது பல நாடுகளை. அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்துக்கு எடுக்கப்பட்ட பல முயற்சிகளினால் இன்று பல நாடுகளின் பெண்கள் வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கு. அகதிகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்விற்காக சேர்ப்பாக செயல்பட்டு, இப்போ வந்து இது நான் உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ நாடுகளுக்கிடையே சண்டை நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து ஒரு அமைதியான சூழல் இருக்காது, அப்போ மக்கள் வந்து வேறு இடத்துக்கு தான் இடம் பெயர்வாங்க. அந்த டயத்தில் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள், அடிப்படை பேசிக் ரெக்யர்மெண்ட் சொல்லுவோம்ல, உணவு உடை இடம் இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து கஷ்டப்படாமல் வச்சுக்கிறதுக்கு செயல்பட்டதுனால 1954 மற்றும் 1981 ஆண்டில் வந்து இவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க ஐநா சபைக்கு. அப்புறம் ஐநா சபையோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு அந்த அமைப்பு வந்து பெரிய அம்மை நோயினை வந்து முற்றிலும் போக்கியுள்ளது. முற்றிலும் போக்கி உள்ளதுன்னா இந்த நோய் வந்ததுன்னா நிறைய பேர் நிறைய மக்கள் இறந்தாங்க. அதனால் இவங்க மேற்கொண்ட முயற்சினா பிரச்சாரம், அப்புறம் தடுப்பு முறைகள் இதெல்லாம் வந்து பின்பற்ற வைத்து முற்றிலுமாக சமுதாயத்திலிருந்து அந்த நோயை போக்க வைத்தது. அதுக்கப்புறம் போலியோ காச நோய் போன்ற நோய்களை வந்து முற்றிலும் எராடிகேட் பண்ணுறது, முற்றிலும் அகற்றுறதுக்காக சமுதாயத்தில் இவங்க வந்து மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. ஐநா சபையோ வந்து இது மட்டும் கிடையாது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வருங்கால தலைமுறை வராங்கள, அவங்களுக்கு வந்து ஒரு அமைதியான உலக பாதுகாப்பை வந்து வழங்கிறதுக்கு பெரு முயற்சிகளை வந்து இவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம்.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை ஐக்கிய நாடுகள் சபை குறித்த பல்வேறு விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே, வணக்கம்.